உபனிஷத்தின் பேரு. அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததான உபனிஷத்து. இதுல மந்திரோபனிஷத்துக்கு பேர் இருக்கு. முன்னால பார்த்ததான பிரசனோபனிஷத்துக்கு பிராமண உபனிஷத்து பேர். அதுல நிறைய ப்ரோஸ் இருக்குது. இது வெறும் போயிட்ரியா தான் இருக்கும். அதனால மந்திரோபனிஷத்துக்கு பேர் இருக்கு. 64 மந்திரங்கள் இருக்கு இந்த உபனிஷத்துல. இந்த உபனிஷத்தை சொல்லும் பொழுதே முதல்ல என்ன சொல்றாருன்னு, சாதாரண உபனிஷத்துல மிக சிறந்ததான உபனிஷத்து, பரம்பரையா வந்ததான உபனிஷத்து, பிரம்மதேவர்கிட்டருந்து வந்ததான உபனிஷத்து அப்படின்னு ரொம்ப சிறந்ததுன்னு சொன்ன பிறகு இந்த உபனிஷத்தை வாங்க என்ன பிரயோஜனம்ங்கிறது வேற சொல்லியிருக்கேன். அந்த பிரயோஜனத்தை சொல்லி அவளுக்கு அதுல ஒரு ருச்சி வந்த பிறகு இந்த விஷயம் உபனிஷத்துல என்ன விஷயம் சொன்னது, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய சம்பந்தம் என்ன, இது யாருக்கு இந்த உபனிஷத்து, இப்படி அதிகாரி விஷயம் பிரயோஜனம் சம்பந்தம் இந்த நாளும் எனக்குடையதான அனுபந்த சதுஷ்டயம்னு பேர். இவைகளை சொல்லி அதற்கு பிறகு ஆச்சாரியர் பாஷ்யத்தை தொடங்குறார். இதுல பிரம்மதேவர் தன்னுடைய பிள்ளையான பெரிய பிள்ளையா இருக்கக்கூடியதான அங்கீரசத்துக்கு அதர்வாவுக்கு சொல்லி, அவருடைய பிள்ளை அங்கீருக்கு சொல்லி, அவருடைய பிள்ளாக்கிறது சொல்லி, இப்படி வருதே பாரத்வாதருக்கு சொல்லி, அதற்கு பிறகு அங்கீங்கிற இடத்திலிருந்து விதிவத்தாக மகாசாலனாக இருக்கக்கூடியதான மகாஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடியதான சௌனகர் வந்து கேட்டு அவர் வழியாக உலகத்துக்கு இந்த உபனிஷத்து வந்தது அப்படின்னு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ற. இது எதுக்குன்னு நாம எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் அது மிக சிறந்தது எனக்கூடியதான எண்ணம் நமக்கு வரும். அது வந்தாதான் நமக்கு அதுல ஸ்ரத்தையானது ஜாஸ்தி வரும். ஸ்ரத்த நன்றாக இருந்தால்தான் அது நன்றாக படியும். ஆகையால் இது ஸ்ரத்த வருவதற்காக இத்தனையும் சொல்லி அதற்கு பிறகு முதல் மந்திரத்தை வியாக்கியானம் பண்ண போறார். முதல்ல வியாக்கியானம் பண்றதுக்கு முன்னாலேயே இதுக்கு விஷய பிரயோஜனம் இருக்கா என்று பார்த்து அது இருக்குன்னு நமக்கு பிரதிபாதனம் பண்ணின பிறகு வியாக்கியானம் பண்ண நடக்கிறார். அதான் இப்ப முதல்ல பார்க்கணும். அந்த முதல் 4 லைன் அன்னைக்கு நடந்திருக்கு. இப்ப பார்க்கணும். சுத்யா பிரரோதிதாயாமி வித்யாயாக சாதராக பிரவர்த்தேதன் இது. இந்த ஸ்தோத்திரத்தினால இது பிரரோஜிதாயாமி மனுஷியாளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த பிறகு வித்யாயா வித்யையில் சாதராக பிரவர்த்தேதன் ஆதரத்துடன் ஜனங்கள் இதை ஈடுபடுவாளோ இல்லையோ அப்படின்னு. சரி, பிரயோஜனேனது வித்யாயாக சாத்திய சாதன சம்பந்தம். இந்த இந்த வித்தியக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா முக்திங்கிறது பிரயோஜனம். முக்தின்னா ஏதோ புதிதாக வரப்போறதில்ல, சம்சார பந்த விநீர் முக்தி. இப்பொழுது நாம் சம்சாரத்தில் அனுபவித்து இருக்கக்கூடியதான இந்த பந்தங்கள் இன்னல்கள் ஆதிக்கமான தோஷங்கள் இவைகள்லாம் போகிறது தான் முக்தி. சம்சார பந்த விநீர் முக்தி அதுதான் சாத்திய சாதன லட்சணம். அதுதான் சாத்தியம். சாதனம் இது இந்த வித்யை. இந்த வித்தியை இந்த உபநிடத்து வாசிக்கிறதுனால வரக்கூடியதான வித்யை எனக்கூடியதான சாதனத்தினால் சம்சார பந்தம் போகிறது எனக்கூடியதான சாத்தியத்தை அடைய போகிறது. முக்திங்கிறது சாத்தியம் அல்ல, சம்சார பந்த நாசம் தான் சாத்தியம். ஆகையால் சம்சார பந்த நாசம் எனக்கூடியதான சாத்திய சாதன லட்சணம் மேல இந்த உபனிஷத்தை சொல்றது. வேற எங்கேயுமே இல்ல இதுக்கு பிரயோஜனம். இங்கேயே சொல்றது எங்க வித்யதே ஹிருதயம் கிருந்தி சித்யந்தே தே சர்வ சம்சயா கிரியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே தஸ்மின் பராவரே திருட்டே சதி. சிறந்தவர்களுக்கெல்லாம் சிறந்தவராக அவரை பார்த்த பிறகு ஹிருதய கிரந்தி இந்த இதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு முடித்து நானே இந்த சரீரம் சரீரமே நான் எனக்கூடியதான ஒரு அபிமானம் அது போகிறது. வித்யதே ஹிருதய கிரந்தி. அது மட்டுமல்ல சித்தியந்தே சர்வ சம்சயா இதுவரைக்கும் தொட்டதெல்லாம் சந்தேகமா இருந்தது அத்தனையும் போறது. ஸ்ரீயந்தே ஜாஸ்ய கர்மாணி எல்லா கர்மாக்களும் புண்ணியமோ பாபமோ ஏதாவது இவன் இடத்துல சேர்த்து வச்சாமோ எல்லாமும் போகி விடுகிறது. ஸ்ரீயந்தே ஜாஸ்ய கர்மாணி என்பது அப்படின்னு பராபரமான அந்த ஸ்வரூபத்தை பார்க்க மாத்திரத்தினால் போகிறது அப்படின்னு பிரயோஜனம் சொல்லியிருக்கார் இந்த வித்யக்கு. கொண்டகோபனிடத்து வாசியத்தினால் ஏற்படக்கூடியதான பிரயோஜனம் என்ன அப்படின்னு அத்திரச்சா. அதோட இல்லாமல் அங்கே அபர சப்த வாட்சியாயாம் ருக்வேதாதி லட்சணாயாம் வித்யை ரெண்டா பிரிச்சிருக்கு இந்த உபனிடத்துல. அபரா வித்யா அபரா வித்யான்னு அதோட அபராவித்யான்னு சொன்னமையனால் ருக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், சிக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தஸ் ஜோதிடம் என கூடியதான ஆறு அங்கங்களுடன் கூடினதான நாலு வேதங்களுக்கு அபராவித்யானது. இந்த வேதங்கள்னால ஏற்படக்கூடியதான ஓர் அறிவு இருக்கே, அந்த அறிவுக்கு அபராவித்யான்னு பேர். ஆயால் அபராவித்யா பராவித்யாங்கிறது வந்து வேதாந்த வாக்கியம்னே அகண்டாகார விருத்தி. எந்த அறிவினால் நமக்கு அந்த பிரம்மமானது அறியப்படுகிறதோ அந்த அறிவுக்கு பராவித்யான்னு பிரித்திருக்கா. அப்படி அதுல தத்ரத அபரசப்த வாச்சியாயாம் ருக்வேதாதி லட்சணாயாம் அபர வித்யா என்ற பெயருடன் சொல்லப்படுகின்றன ருக்வேதாதி ஸ்வரூபமான ருபோதங்களில் விதி பிரதிஷேத மாத்திரபராயாம். இந்த ருக்வேதாதிகள்லாம் என்ன சொல்றது? ஒண்ணு ஆரஹசந்தியாம பாசிதா சோமேன இதேதா தச பூர்ணமாசாத்தியான் சொந்த காமோ இதேதா இப்படின்னு விதி சொல்லியிருக்கு. விதினா கட்டளை, ஆர்டர், இப்படி நீங்க பண்ணணும், இது வேணுமோ இல்லையோ உங்களுக்கு இதை பண்ணுங்க, தத்ரேந்திரிய காமசியது உயார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது அவைகள்லாம் விதின்னு பேரு, கட்டளைகள், ஆர்டர்ஸ், இன்ஜென்ஷன்ஸ். அதே போலயே சிலது பண்ணாதேன்னு சொல்றது, இன்ஜென்ஷன் ஒரு விதியாவது ஒரு கட்டளை இருக்கும், இல்ல ஒரு நெகேஷன் இருக்கும், அதை பண்ணாதேன்னு சொல்லு. அதான் விதி பிரதிஷேத மாத்திர பராயாம் வித்யாயாம். இதுல சம்சார காரண அவித்யாதி தோஷ நிவர்த்தகத்துவம் நாஸ்தி, இப்படி நாலு வேதங்களும் படிச்சு அதுல இருக்கக்கூடியதான விதி நிஷேதங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிரம்மலோகாந்தமான பலன் தான் கிடைக்குமே தவிர அதற்கும் மேல இருக்கக்கூடியதான அந்த பிரம்மஸ்வரூபம் முக்தி என்கிறது கிடைக்காது. வித்யாயாம் சம்சார காரண அவித்யாதி தோஷ நிவர்த்தகத்துவம் நாஸ்தி. என்ன இந்த சம்சாரம் எதனால தோணுகிறதோ, இந்த அவித்யா எனக்கூடியதான தோஷத்தினால் இந்த சம்சாரம் நமக்கு வந்திருக்கோ, அந்த சம்சாரத்துல இருந்து இந்த ருக்வேதாதி விதி பிரதிவேதங்கள் கூடினதான ருக்வேதாதி ஞானத்தினால் மோட்சம் கிடையாது, அவளை தப்பிச்சுன்னு போக முடியாது. இந்த அவித்தியை நாசம் பண்ணக்கூடியதான திறமை அவைகளுக்கு கிடையாது. அப்படி அவித்யாதி தோஷ நிவர்த்தகத்துவம் நாஸ்தி இனி ஸ்வயமேவ உத்வா அப்படி அந்த உபனிடம் நேரா சொல்லிட்டு அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அதுக்கு மேல சொல்ல போறோம். மோட்சங்கிறது ஞானத்தினால்தான் வரும், பிரம்ம ஞானத்தினால்தான் வரும் சொல்ல போறோம். இப்ப பராபரவித்யா வேத பூர்வகம், பரவித்யான் என்னது, அபரவித்யா என்னது அப்படின்னு டிஃபரன்சியேட் பண்ணி அவித்யாயானந்தரே வர்த்தமானாஹ ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாஹ சந்திரம்யமானா பரியந்தி மூடாஹ அந்தே நைவ நியமானாய தாந்தா அப்படின்னு இவாளுக்குள்ளேயே வச்சிருக்கிற குழப்பம் உழக்கமே இருக்குன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் பாருந்தே இருந்துட்டு இருக்கா. இங்க அந்த சொந்த லோகம் போறது, சொந்த லோகத்து வேற இன்னொரு லோகத்துக்கு போறது, மறுபடியும் மனுஷ லோகத்துக்கு வருது, இப்படியே சுத்தி கொண்டிருக்கா. அவித்யாயானந்தரே வர்த்தமானாக கார் வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கா இவா. இவாளுக்கு எப்படி போனா நல்ல வழி, எப்படி போனா நம்ம இதுல இருந்து தப்பிச்சுட்டு போகலாம் என்று தெரியல. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா, நான் தான் தீரன், நான் தான் எல்லாம் என்ன தெரிஞ்சவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. எல்லாரும் நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், எங்களுக்கு நல்லா தெரியும், எந்த படிப்பு வேணுமோ அதை படிக்கிறேன், மற்ற படிப்பு படிச்சுட்டு இருக்கா, யாரும் இல்லையு சொல்லல. ஆனா ஆத்மாவை உத்தரணம் பண்றதுக்காக எந்த படிப்பு வேண்டுமோ அந்த படிப்பு இல்லை. அதே தெய்வ நியமான ஒரு குருடன் இன்னொரு குருடன் கையை பிடிச்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு சுவாமி இது. ஆகையால் அந்த கம்யமான ஸ்தானத்துக்கு செல்றதுக்கு எப்படி வழி தெரியலையோ அப்படித்தான் இருக்கின்ற அவித்யாயே வர்த்தமான இப்படிப்பட்டவாளுக்கு அந்த மோட்சத்துக்கு வழியை காட்டுவதற்கு சம்சார பந்தம் போகிறதுக்கு என்ன வழியோ அது சொல்றதுக்காகத்தான் பரவித்திய சொல்லுது. ததா பரப்ராப்தி சாதனம், பரமான ஆத்ம தத்துவத்தை அடைவதற்கு சாதனம். சர்வ சாதன சாத்திய விஷய வைராக்கிய பூர்வகம், அது எப்படி கிடைக்கும்? லோகத்துல இந்த காசன் டெஃபெக்ட் பிரின்சிபல்னு வச்சுட்டு இருக்கோம், இதை பண்ணினா இது வரும், இதை பண்ணினா இது வரும். லோகத்துல எங்கேயுமே இதுதான், நமக்கு அது வேணுமே ஏன்னா இதை பண்ணுங்கோ அது வரும். படிப்பு வேணும்னா என்ன பண்றது, உட்கார்ந்து படிங்கோங்கிறான். அதே போல கணக்கு வரலன்னு உட்கார்ந்து கணக்கு போடு அப்படிங்கிறான். சைக்கிள் கத்துக்க வரல, சைக்கிள் மெதுக்க வரலன்னு உட்கார்ந்து பின்னால் பண்ணிட்டேன். அபியாசம் சரி, எல்லாம் அபியாசம்தான் வரும், அதை ட்ரை பண்ணினாதான் வரும். ஆகையால் எந்த ஒரு பலத்தை அடையணுமே ஆனால் அந்த பலத்தை வேண்டியதான ஒரு சாதனத்தை உட்கொள்ளலாம், மனதாங்க கையாளணும் அப்படிங்கிற சாத்திய சாதனம் தான் இருக்கு உலகம் முழுக்க. ஆனால் இந்த பிரம்ம ஜானம் இருக்கிறதுல இவைகளெல்லாம் விட்ட பிறகு தான் வருங்க. சாத்திய சாதன விஷய வைராக்கிய பூர்வகம், இந்த சாத்திய சாதனம் எதனால் இதை அடைவேங்கிற கான்செப்ட் இருக்கிற பர்யந்தம் உங்களுக்கு சர்க்கலத்துக்கு போகணும், அதுக்கு யக்ஞமான சாதனம் யக்ஞம் பண்ணணும், அதுக்கு அத்தியனமான சாதனம் ஆச்சாரமான சாதனம், இப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தாலும் அவதியிலேயே இருக்க எங்க போனாலும் சரி. ஆனா இதெல்லாம் விட்டு பிறகு எனக்கு சர்க்கமும் வேண்டாம், அதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், நான் என்னிடத்திலேயே இருக்கேன் என்ற இவைகள் எல்லாவற்றிலையும் வைராக்கியம் வந்த பிறகுதான் அந்த ஆத்ம தத்துவம் வரும். ஆகையால் பரப்பிராப்தி சாதனம், பரமான ஆத்ம தத்துவத்தை அடைவதற்கு ஒரு சாதனம் என்னது? சர்வ சாத்திய சாதன சாத்திய விஷய வைராக்கிய பூர்வகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்கள், இதனால் இதை அடைவேன், இதனால் இதை நான் சம்பாதிப்பேன் எனக்கூடியதான விஷயங்கள் அதாவது இருக்கோ எல்லாவற்றிலையும் அவனுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். அது வரணும்னு சொல்றேன், எப்படி சார் வரும் அதை சொல்ல மாட்டேங்கிறல, எப்படி நானும் ட்ரை பண்றேன் ஆனா மனசு கேட்க மாட்டேங்கிறது. குரு பிரசாத லப்யம், அப்ப அவனுக்கு வைராக்கியம் பண்ணணும் வழி குரு பிரசாதம் ஆச்சாரியனுக்கு தொண்டு பண்ணணும், அது வழியாத்தான் வருமே தான் ஒண்ணு வராது. வைராக்கிய பூர்வகம் குரு பிரசாத லப்யம் பிரம்ம வித்யா, அப்பொழுது அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு வரக்கூடியது என்ன? பிரம்ம வித்யே, அந்த பிரம்ம வித்யா. ஆஹா, அதையும் இந்த உபநிடதம் சொல்றது, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் வரக்கூடியதான அந்த பிரம்ம
வித்யான
குரு பிரசாத லப்யம் பிரம்ம வித்யா, அந்த குரு பிரசாதம் வரதுக்கு முன்னாலேயே வைராக்கிய பூர்வகம் வைராக்கியத்துடனும் குரு பிரசாதத்தினாலேயும் வரக்கூடியதான பிரம்ம வித்யை. அத இங்க சொல்வது பரீட்ச லோகான் கர்மதி தான் பிராமணோ நிர்வேதனாயிருதேனா அத்விஜானார்த்தம் சகுருமேவாதிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம் அப்படின்னு இந்த உபநிடத்தான் சொல்றது. பரீட்ச லோகான் கர்மதி தான் பிராமணா நிர்வேதனாய, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் சாத்திய சாதன சம்பந்தத்துடன் இருக்கு, இதை செஞ்சால் இது வரும், இதை வரணும்னா இதை செய்யணும் எனக்கூடியதான சாத்திய சாதன சம்பந்தம் இருக்கு, இதை நன்றாக பரீட்சை பண்ணி இதை பரீட்சை பண்றதுக்காக அதனால பரீட்சியலோ தான் கர்மதி தான் பிராமணா. அதற்கு பிறகு என்ன? நிர்வேதமாயார் நிபூர்வகமான விதிஜாதுவுக்கு என்ன அர்த்தம்? வைராக்கியம் அர்த்தம். ஆகையால் இந்த வைராக்கியம் வரணுமே ஆனால் நீங்க விஷய தோஷ தர்சனம் இருக்கணும், இது இது பண்ணினா பிரயோஜனம் இல்லை, அது பண்ண எல்லாம் அது பண்றோம் இது பண்றோம், இதை பண்ணினாலும் கடைகள் ஒரு நாள் இருக்கிட்டே இருக்கதா அப்படின்னு உங்களுக்கு தானா இது நகமாக பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவனுக்கு தானா வரும். அதுக்கு என்ன பண்ணா? விஷய தோஷம் பரீட்சை பண்ணணும். பரீட்சிய லோகான் கர்மசிதா, இந்த லோகங்கள்லாம் கர்மாவனால சம்பாதிக்கப்பட்டது, இதை பண்ணி சம்பாதிச்சோம், அதை சேர்த்து சம்பாதிச்சோம், இதை சேர்த்து வச்சோம் அப்படின்னு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் ஒரு நாளைக்கு அது அழிஞ்சு போகிறது. ஆகையால் இது நிஜமான சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்காத என்றதான ஒரு வைராக்கியம் அந்த வரும். நிர்வேதமாயாது அகிருதமான அந்த பிரம்ம தத்துவமானது கிருதமான கர்மாக்கள்னாலே உபாதனங்கள்னாலே கிடையாது. ஏன்னா அது கிருதம் இல்ல, அது அது அகிருதம், அது அது செஞ்சு அதனுடைய ஒரு பலம் இல்ல, ஃப்ரூட் ஆஃப் எனி ஆக்ஷன் இல்ல அது. ஆகையால் அது என்ன? அதுக்கு கர்மாவோ உபாதனமோ எல்லாம் பிரயோஜனம் இல்லை அதற்கு. அப்படின்னு இந்த உலகத்துல ஈரேழு 16 புவனங்கள்ல அவனுக்கு வைராக்கியம் பண்ணணும். அதற்கு பிறகு என்ன? தத்விஜானார்த்தம், அந்த அகிருதமான ஆத்ம தத்துவத்தை அறிவதன் பொருட்டு ச குருமேவாபிகச்சே, அவன் ஆச்சாரியனையே அடையணும். எப்படி சமைப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம், அது வேலை பார்த்து பிரம்மனிட்டம் எப்படிப்பட்டதான குரு அடையணும் அது அங்கே இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றேன்? அந்த வைராக்கியம், அதற்கு பிறகு குருபசதம், அதற்கு பிறகு பிரம்ம வித்ய, இப்படி எல்லாம் இவைகள் இந்த உபநிடத்தை தான் சொல்றது. பிரயோஜனம் அசகிருத் பிரவீதி, இதுக்கு என்ன சார் பிரயோஜனம்? இப்படி கட்டப்பட்ட ஆச்சாரிய பிரசாதலாம வைராக்கியத்தை அடைஞ்சு ஆச்சாரியன் போய் உபசதனம் பண்ணி அவர்கிட்ட சிரவணாதிகள் எல்லாம் வாசித்து அடைஞ்சு சிரவணம் மனம் நித்தியாதங்கள் படிச்சு அப்படி சம்பாதிச்சு இந்த பிரம்ம வித்யக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறல. பிரயோஜனஞ்ச அசகிருத் பிரவீதி, இதுக்கு பிரயோஜனம் நிறைய தரம் சொல்றது. பிரம்ம வேதம் பிரம்ம இவ பவதி, யார் இந்த பிரம்மத்தை அறிகிறானோ அது பிரம்மமாவே அறிகிறான். பிரம்மத்தை அறிந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு பதார்த்தத்தை அடையிறான், இல்ல பிரம்மமாவே அடைறான். பிரம்ம வேத பிரம்ம இவ பவதீதி பிரம்மமா என்னதா இதுக்கு பிரயோஜனம்? பிரம்மமா ஆனா இவ லாபம் இல்லையே. நான் கல்கண்டா இருந்து என்ன இன்னொருத்தன் என்ன கடிச்சு சாப்பிடுவான்? கல்கண்டா நான் ஆறுதல, கல்கண்டா சாப்பிடுறவனா நான் ஆகணும். நானே கல்கண்டாயிட்டா இன்னொருத்தன் என்ன கடிச்சு விடுவானே, இது என்ன பிரயோஜனா? அப்படி இல்லையே. அதனால்தான் அடுத்ததாக சொன்னதான், இதுக்கு அர்த்தம் தெரியல உங்களுக்கு. பராமிரதாக பரிமொச்சந்தி சர்வே அப்படிங்கறத மேலே இதை சொல்லு. பராமிரதா சந்தக பரமான அமிர்தத்வத்தை அடைந்து பரிமொச்சந்தி சர்வே எல்லா விதமான துக்க நிவர்த்தியும் இவருக்கு ஏற்படும். ஆகையாளுக்கு துக்க நிவர்த்தி சுகப்பிராப்தின்னு இதை சொல்லி கொண்டிருப்பேன். இருக்கிற விஷயம் துக்க நிவர்த்தியும் போய் தான், சுகப்பிராப்தியும் போய் தான். அங்க இருக்கிறது என்ன? கேவலமான ஆத்மஸ்வரூபத்தில் தனிச்சு நிற்கிறான். அந்த ஆத்மாவில சுகம்ங்கிறது நாம் பார்க்க கூடியதான விஷய சம்பந்த ஜன்யமான சுகம் இல்ல. ஆனா எப்படின்னா ஸ்வரூப சுகம், அந்த ஸ்வரூப சுகம் நமக்கு வரும். அதை சொல்றதுக்காகத்தான் பராமிரதாக பரிமச்சந்தி சர்வேன்னு சொல்றது. அப்ப அப்படி இருந்தாலும் இப்ப ஏகாவதா என்ன சொல்லியிருக்கீங்க? சாத்திய சாதன பூதமான விஷயத்துல யாருக்கு வைராக்கியம் வந்திருக்கோ அவன் தான் அதிகாரி. இந்த உபநிடத்தை யாருக்கு சொல்லியிருக்க? ஈரேழு பதினாலு பவனங்கள்ல சாத்தியசாதனமான விஷயங்கள் எத்தனை உண்டோ அவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னானோ? பிரம்மலோக திருணீகார வைராக்கிய அவதிர்மத அப்படின்னு பிரம்மலோகம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் என்று உதறி தள்ளக்கூடியதான மனிதன் யார் இருக்கிறானோ அவன் தான் இதுக்கு அதிகாரின்னு விவேக சூடாமணியில சொன்ன பிரகாரம் அது இங்கே தான் வந்து அதிகாரி. ஹூ இஸ் குவாலிஃபைட் டு ரீட் அப்படிங்கறத முதல்ல சொல்லு. இவர் என்ன சார் சொல்றது இந்த உபநிஷத்துல அப்படி அப்படின்னா பரவித்தி அபராவித்தியினால ரிக்வேதாதி வேதங்கள் அங்கங்கள் அவைகளால கடக்க முடியாததான அவித்தியை போக்க முடியாததான ஒரு பிரம்மத்தை பத்தி இங்க சொல்லிருக்கு அப்படின்னு இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் புக் விஷயம் சொல்லியாச்சு. ஆகையால் அதிகாரி சொல்லிவிட்டேன், விஷயத்தை சொன்னேன். பிறகு இந்த விஷயத்தை அறிந்தால் அவனுக்கு என்ன ஏற்படுகிறது, பிரயோஜனம் என்ன? வித்யதே ஹிருதயம் கிரந்தி. அதுக்கப்புறம் பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி பராமிரதா பரிமச்சந்தி சர்வே இப்படிப்பட்டதான வாக்கியங்களால் அவனுக்கு நிரதிசயமான ஒரு ஆனந்த ரூபமான ஆத்மஸ்வரூபம் அவன் உணர்கிறான் என கூடுகிறான மிக சிறந்ததான பலம் சொல்லியாச்சு. ஆகையால் அதிகாரி சொன்னேன், விஷயத்தை சொன்னேன், பலத்தை சொன்னேன். இதுக்கு என்ன சாத்திய சாதன பாவ சம்பந்தம்னு ஏதோ நீங்க சொல்லிட்டு இருக்கல, அதே விதமான பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம் அந்த ஸ்வரூபத்தை இந்த உபநிடத்தை சொல்லுகிறது என கூடியதான ஒரு அர்த்தத்தையும் சொல்லியது. ஆகையா ஒரு புஸ்தகத்தை நாம் வாசிக்கணுமே ஆனால் அதற்கு நம்மளுக்கு வேண்டியதாக ஒரு அனுபந்த சதுஷ்டயம், அந்த அனுபந்த சதுஷ்டயம் இதுல இருக்கு. ஆகையா அதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னு இது நிறைய நாள்ல இதை பார்த்துதான் வாசிப்பேன். அனாவசியமாக இந்த புத்தகத்தையும் அப்படியே பண்ண மாட்டேன். இப்பெல்லாம் நம்ம புஸ்தகத்துக்கு ஹிந்துல ரிவ்யூ வருதான்னு பார்த்து இந்த ரிவியூக்காரன் நன்னா எழுதியிருந்தாருன்னா சரி அந்த புத்தகத்தை வாங்கி படிப்போம். அது புத்தகத்தையும் வாங்கி படிக்கிற ப்ராக்டிஸும் போயாச்சு, டிவி வந்தாச்சு, அதுக்கப்புறம் படிக்கிறதுங்கிற ஹேபிட்டே போயிடுது. முன்னால இருந்தாலும் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதா இருந்தால் அந்த புத்தகமானது இது நமக்கு உபயோகப்படுமான்னு பார்த்து தான் வாசிப்பேன். யாராவது கேட்டது எத்தனை பேர் புத்தகம் வாசிச்சாலும் அதுல ப்ரீஃபேஸ் எத்தனை பேர் வாசிக்கிறேன் இது பழக்கம் போயாச்சு. முன்னால எப்படின்னா அவெல்லாம் பழைய நாள்ல நமக்கு வேல்யூ ஆஃப் டைம் தெரிஞ்சவாபா, இந்த புத்தகம் எனக்கு உபயோகப்படுமா அதை நான் வாசிக்கலாமா என்று பார்த்துதான் வாசிப்பேன். அதுல என்ன சொல்லியிருக்கு, இதனால என்ன பிரயோஜனம், யாருக்கு இது? டிக்ஷனரி எடுத்து வாசிக்கிறீங்க, ஏன் வாசிக்க மாட்டேன்? டிக்ஷனரி இல்லையோ, டிக்ஷனரியில் அறிவு வராதா? ஏன் டிக்ஷனரி வாசிக்க மாட்டேங்கிறேன்? இல்ல சார், அந்த புக்கானது நமக்கு அறிவு கொடுக்கறதுக்காக அந்த ஐடியால வரல, அது ரெஃபரன்ஸ் புக். எப்பாவது வேற புத்தகம் வாசிக்கிற டவுட் இருந்தா அதுல ஏதாவது ஒரு பதம் தெரியலன்னா அதற்காக வாசிக்கணுமே தவிர அது வந்து படிக்கிறதுக்காக பாட புத்தகம் மாதிரி வாசிக்கிறது இல்ல. இல்ல ஏன்னதுக்கு அதுல சம்பந்தம் பிரதிபாத்திய பிரதிபாதகமான சம்பந்தம் இல்ல. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவ்விஷயத்துக்கு தகுந்ததான ஒரு அறிவை கொடுத்து அந்த புத்தகம் வரல. சோ அது வந்து இட்ஸ் ரெஃபரன்ஸ் புக் அண்ட் நாட் அ டெக்ஸ்ட் புக். சோ ஒரு புத்தகம் நம்ம வாசிக்கணுமே ஆனால் அந்த என்ன விஷயம் சொல்றதோ அது தெரியணும். நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் வாசிக்கணும்னு ஆரம்பிச்சு ஹிஸ்டரி புத்தகம் வாசிக்கிறது இல்ல. ஏன் சார் நடுவில் எக்கனாமிக்ஸ் விஷயம் வராதான்னா எழுதினவன்னால் எல்லாத்தையும் காலத்தில் எழுதியிருப்பான். இருந்தாலும் எனக்கு எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை அந்த புஸ்தகம் சொல்கிறதா என்று பார்த்துத்தான் நாம் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறோம். ஆகையால் அதுல விஷயம் என்னன்னு தெரியணும். சில சமயத்துல வாசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு நிஜமாக பிரயோஜனம் உண்டான்னு தெரிஞ்சுட்டு வாசிக்கணும். இப்ப சயின்டிபிக் ஃபிக்ஷன் புஸ்தகங்கள்லாம் இருக்கு, அதை நம்ம வாசிக்கிறோமா? எதுக்கு வாசிக்கிறோம்? பொழுது போறதுக்காக வாசிக்கிறோம். அதுல வந்து ஆக்சுவலா அந்த சயின்ஸ்ல இருக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபிக்ஷன் வாசிக்கிறோமா? இல்ல. அது என்ன சுவாமின்னார், அந்த புஸ்தகம் அதுக்காக எழுதல, அந்த புஸ்தகம் நமக்கு ஏதோ அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுனா அதனால ஏதோ பொழுது பாக்குறதுக்காக வரைஞ்சிருக்கு. ஆகவே அந்த சயின்டிபிக் ட்ரூத் தெரிஞ்சுக்கணுமே, ஆனால் அது அந்த புஸ்தகத்துல அதற்காக எழுதப்பட்ட புத்தகத்துக்காக தான் வாசிக்கிறோம். அதே போல எம்ஏ வாசிக்கிற எம்ஏ கோர்ஸ்ல வச்ச புத்தகம் எஸ்எஸ்சி காரன் வாசிச்சா புரியுமா? பிரயோஜனம் இல்லை. இவனுக்கு எதுவோ அந்த புத்தகம் தான். ஆகையால் ஒரு புத்தகம் எடுத்தால் இந்த புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது, இந்த புத்தகத்துல என்ன விஷயம் இருக்கு, இந்த புத்தகத்தை வாசித்தால் என்ன பிரயோஜனம், இது ரெஃபரன்ஸ் புக்கா இல்லையா அப்படின்னு நாம எல்லாம் பார்த்து அப்புறம்தான் வாசிக்கிறோம். இது நம்ம வந்து இன்ட்யூட்டிவா பார்த்து வாசிச்சுட்டே இருக்கோம் அப்பெல்லாம். ஆனா ஆக்சுவலா இப்படி ஒவ்வொன்னும் பார்த்துதான் அப்புறம் வாசிக்கணும்னு இருந்தது பழைய நாள்ல. இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் அனுபந்த சதுர்த்தயம் இருந்தத. அது ஒரு புத்தகம் எடுத்திருந்தமே, அது என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு, அது நமக்கு வேண்டியதானா, இதை வாசிச்சா நமக்கு பிரயோஜனம் உண்டா, இதை வாசிக்கிறதுக்கு முன்னால என்ன குவாலிபிகேஷன் அவனுக்கு இருக்கணும், எப்படி இருந்தால் அது அவனுக்கு புரியும், இது எப்படி ரெஃபரன்ஸ் புக்கா டெக்ஸ்ட் புக்கா ஃபிக்ஷனா, இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அது வாசிப்பேன். அது இருந்தா தான் அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். இதெல்லாம் மகாபாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார் முதல்ல. அதை சொல்லி ஆச்சாரியா இந்த முண்டகோபனிடம் இத்தனையும் இருக்கு, ஆகையால் எல்லோரும் கையாள வேண்டியது, இதுக்கு பிரம்மம் எனக்கூடியதான் விஷயம், இதுக்கு சாத்திய சாதன சம்பந்தத்துல வைராக்கியம் வந்தவன் தான் அதிகாரி, இதுக்கு பிரயோஜனமே பிரம்ம ஞானம் அல்லது மோட்சம் எனக்கூடியதான பிரயோஜனம், இதுக்கு பிரதிபாத்திய பிரதிபாதகமாக சம்பந்தம் இருக்கு, ஆகையால் அனுபந்த திருஷ்டயம் என்கிற பரிபூர்ணமாக இங்கு இருக்கு, ஆகையால் இதை தெரிஞ்சுக்கணும், இதை வாசிக்கணும், அதற்காக நான் வியாக்கியானம் பண்ணுகிறேன் அப்படின்னு அனுபந்த திருஷ்டயத்தை சொன்னார். இதுக்கு யாரு அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தல, அதுக்கு அதிகாரியும் இங்கே சொல்லியிருக்கு. ஞான மாத்திரேய தேவி சர்வாஸ்ரமினாம் அதிகார, வேதாந்த வாக்கியஜன்ய ஞானம் வருவதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரால் எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு, சர்வாஸ்ரமாவுக்கும் அதிகாரம் உண்டு. எதுல? வேதாந்த வாக்கியஜன்ய ஞானத்தில். ஞான மாத்திரே எத்தியபி சர்வாஸ்ரமினாம் அதிகார ததாபி, அப்படி இருந்த போதிலும் பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் எனக்கூடியதான நாலு ஆசிரமத்துல இருக்கிறவா எல்லோருக்கும் அதிகாரம் இருந்த போதிலும், சர்வாசிரமினாம் அதிகார ததாபி இருந்த போதிலும் சந்யாச நிஷ்டைவ பிரம்ம வித்யா மோட்ச சாதனம், சன்னியாசாசிரமத்துல வாசிண்டு யார் இருக்காளோ அவளுக்கு தான் இரு மோட்ச சாதனம். சந்யாச நிஷ்டைவ, சன்னியாசத்துல இருந்து யார் வாசிக்கிறாளோ அவளுக்கு தான் இந்த பிரம்ம வித்தியானது மோட்ச சாதனம். ந கர்ம சகிதா, கர்மாவும் பண்ணிட்டு இருக்கேன் இதையும் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படிப்பட்டதான ஞானம் மோட்சத்துக்கு சாதனம் இல்லை. என்ன சார் முதல்ல அடியோட கட்டிப்பிடல, நாங்கெல்லாம் சன்னியாசியா இல்லையே, ஒத்தரும் சன்னியாசி நம்ம என்ன சொல்றல அப்படிங்கிற மேல போய் சொல்லப்படும். ஆனா இதற்கு இந்த உபநிடத்துக்கு அதிகாரி பூர்ணமான ஒரு அதிகாரி யாரு, யாரு வைராக்கியம் வந்தனும், ஈரேழு பதினாறு புவனங்கள்லயும் யாருக்கு வைராக்கியம் வந்ததோ அவர் தான். அவர் எப்படிப்பட்டவர், சன்னியாசி நிஷ்டையா இருக்கிறார். என்ன மற்றவர்களுக்கு அப்படி எல்லாத்திலையும் தீவிர பரம வைராக்கியம் இருக்கிறவர்கள் பரவைராக்கியம் இருக்காது. ஆகையால் சன்னியாசனை பிரம்ம வித்யா மோட்சதாதனம் நான் கர்ம சகிதா, கர்மாவோடு யார இதை பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்குன்னு சொல்ல முடியாது. என்ன ஆசுத்தே ராஸ்மிருதே காலம் நயே வேதாந்த சித்தையா, ஆசுத்தேகே ஆஸ்மிருதே தானா தூக்கிற பரியந்தம், தூக்கம் வர்ற பரியந்தம் தாலம்பரம் முழிச்சுண்டதுல இருந்து ஆரம்பிச்சு எப்பொழுதும் வேதாந்த சிந்தையிலேயே யார் இருக்கானோ அவனுக்கு தான் இந்த ஜென்மாவளந்த பரம்பரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இருக்காது, யாரால முடியும், நம்மளால முடியுமா, எனதான் இருந்தாலும் முடியுமா? அதையும் கிரகஸ்தனா இருக்கிறவன் சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பிச்சு அக்னஹோத்திரம் தசபூர்ணமாக எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறவனுக்கு அந்தந்த கர்மாவை பண்ணும் பொழுது அதுல ஒரு மனசு செலுத்தணுமா வேண்டாமா? அவைகளை மனசு செலுத்திக் கொண்டே இருந்தானே, ஆனால் நீங்க சொன்ன பிரகாரம் ஒரு நிஷ்டையானது பிரம்ம நிஷ்டையானது வருமா? ஆகையால் தான் சன்னியாசி நிட்டேன்னு சொல்லுது. சன்னியாசி நிட்டைவ பிரம்ம வித்யா மோற்றதாதனம் ந கர்ம சகிதா இது அப்படின்னு இந்த உபநிடதம் வைஷகர்யாம் சரந்தா சந்நியாச யோகேனா அப்படின்னு சொல்றது. ஆகையால் இந்த உபநிடத்தை இந்த பிரம்ம வித்யே எனக்கூடியதான பலத்தை அடையிறதற்கு வேண்டியதான கரெக்ட் அதிகாரி குவாலிஃபைடு பர்சன் யாரு இப்படி இருக்கிறவன் அப்படின்னு அதோட மட்டுமல்ல வித்யா கர்ம விரோதாச்ச. அப்ப இந்த ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் விரோதம். கர்மாவானது என்ன பண்றத மறுபடியும் மறுபடியும் அஞ்ஞானத்தை வளர்த்தரும். நான் இந்த யாகம் பண்ணினேன், சோம யாகம் பண்ணினேன், சரி உமக்கு ஸ்வர்கலோகத்துல பலம். ஸ்வர்கலோகத்துல எல்லாத்தையும் மறக்கிறோம். சர்வலோகத்தில் போய் என்ன பண்ணிருக்கா, அங்க ரம்பா ஊருது திருவந்தமா காமதேனும் கல்பவருஷம் ஐதமரியும் சரசு இவைகள்ல வளர்ந்துட்டே இருக்கிறது. கடவுளுஷத்தை வச்சுக்கிறேன் அங்க போய் இதெல்லாம் மறந்துன்னா அங்க போனா அந்த போல மறுபடியும் அடுத்த ஜென்மாவில் வேற ஏதோ ஒரு ஜென்மாவில யாராவது சொன்னா ஓஹோ அப்ப ஞாபகம் வரும். அங்க இருக்கக்கூடியதான விஷய போகங்கள் இருக்கு, அது இவனை எல்லாவற்றையும் மறக்கும்படி பண்றது. அவர் அவித்தியக்குள்ளேயே ஆகையால் என்ன பண்ணினாலும் இவன் அவித்தியக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க. ஆகையால் கர்மாவானது அறிவுக்கு வேதாந்த வாக்கிய ஜன்யமான அறிவோட சேர்றதில்லை. வித்யா கர்ம விரோதாச்ச நஹி பிரம்மாத்மைகத்வ தர்சனேன சஹ. இல்ல நானே பிரம்மம் எனக்கூடியதான ஒரு ஞானத்துடன் கர்மா ஸ்வப்னேபி சம்பாதிக்கும் சக்கியம். ஸ்வப்னத்திலேயாவது இவ ரெண்டையும் ஒன்னாக சேர்க்க முடியாது. என்ன கர்மா கர்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஞ்ஞானம், அவைகள் போனாதான் ஞானம் வரும். ஞானம் வந்த பிறகு நான் வேறு இது வேறு இதனால் இதை அடையணும் எனக்கூடியதான வித்தியாசம் இல்ல. ஆகையால் இதுக்கு பிரேம் பர்க்கன்னா அதுக்கு பிரேம் பர்க்கன்னா பாருங்க. நான் இதனால் இதை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவன் கர்மாவை செய்கிறான். என்ன தவிர உலகத்தில் இரண்டாவது பதார்த்தம் ஒன்றும் இல்லை, என்னால் அடைய வேண்டியதான பொருள் ஒன்றும் இல்லை எனக்கூடியதான மனப்பான்மை உள்ளவன் ஞானி. ஆகையால் அந்த ஞானிக்கு கர்மா எப்படி வரும், கர்மாவை பண்ணி கொண்டிருக்கிற ஞானம் இன்னும் வரலைன்னு அர்த்தம். ஆகையால் சப்னத்திலையும் இரண்டையும் ஒன்னா செய்ய முடியாது. வித்யாய கர்ம பல அப்படின்னு அடுத்த லைன் இதுக்கு அடுத்ததுமே சொல்லுங்க. வித்யாயாக கால விசேகாபாவாத் அநியத நிமித்தத்வாத் கால சங்கோச அனுபவத்தி. அதோட இல்ல வித்யாயாக இந்த பிரம்ம ஜானம் இருக்கு, இதுக்கு கால விசேஷம் இல்ல. கர்மாவுக்கு கால விசேஷம் இருக்கு. பிராத சவனம், மத்தியந்திர சவனம், சாயம் சவனம் ஆரம்பிச்சு அதுக்கு என்னென்ன சமயத்துல எதை பண்ணணும். வேறு பாட்டுக்கு பிராத சந்தியாவதனம் 11 மணிக்கு ஆரம்பிக்க கூடாது. சாயம் சந்தியாவதனம் ஆரம்பிக்கணும்னு அது சூரியோதயம் சூரியாஸ்தமனம் ஆரம்பிக்கணும்னா முடிச்சு பண்ண நீங்க. நான் ஷிப்ட் டியூட்டில இருந்து வந்திருக்கேன், ராத்திரி 11 மணி வந்திருக்கேன், சந்தியாவதனம் கிடையாது. என்ன சுவாமிங்க அதுக்குன்னு ஒரு சமயம் வச்சிருக்கேன். அறிவுக்கு என்ன, அறிவுக்கு சமயமே இல்லை. ஞான வித்யாயாக கால விசேஷாபாவ அதுக்கு வந்து இப்ப அப்ப ராத்திரி படிக்கலாமா உபநிடத்து தூக்கம் இல்லையா 1 மணிக்கு கால விசேஷாபாவ. எப்பொழுதும் எப்பப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ நான் எனக்கு உடையதான எண்ணம் இருக்கோ எப்பொழுதும் வித்யா இருக்க வேண்டியதுதான். வித்யாயாக கால விசேஷாபாவ அநியத நிமித்தத்வா அதுக்கு ஒரு நியதமான ஒரு நிமித்தம் இல்ல. இது இருந்தா தான் இது பண்ணும். இது எஸ் அக்னியா இருக்க அவருடைய அக்னியானது வீட்டை கொடுத்துட்டு மேல பழைய நாள்ல இப்ப இந்த சிமெண்ட் கரையா இப்ப மாதிரி பழைய நாள்ல விழுப்புறது அது எரிஞ்சு விட்டுது. அப்ப பிராயசிதமாக இருக்க அக்னையே கஷாமதே அப்படின்னு கஷாமத் பூர்வகமான அக்னிக்கு அட்டாகபாலம் நிர்பேதம் ஏதோ ஒரு பிராயசிதம். ஒரு நிமித்தம் வந்தால் ஒண்ண பண்ணுங்க. வித்யக்கு ஒரு நிமித்தமும் வேண்டாம். நீங்க மூச்சுக்காது கொண்டு இருக்கிறோம் இல்லையா உபநிடத்து வாசிங்க. ஆகையால் வேதாந்தத்துக்கு ஒரு நிமித்தமும் வேண்டாம். கர்மாவுக்கு இது வந்தால் இது பண்ணணும், இது வந்தால் இது பண்ணணும் ஒரு நியதமான ஒரு நிமித்தம் உண்டு. அஷ்டமி பிரதிபத்தை எல்லாம் புதுசாக படிக்கப்படாதுன்னு சொல்லிருக்கு. அது வந்து புதுசாக படிக்கிறது ஏன் படிக்கப்படாது, அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா சிரார்த்தம் பண்ணணும். அதே போல சதுர்தசி அமாவாசை பிரதமா இந்த திதிகள்லாம் தசபூர்ணாவாச யாகங்கள் பண்ணணும். ஆகையால் இந்த கர்மாவில இவன் வியாபிரதனா இருப்பான். ஆகையால் இவாளுக்கு வேண்டாம் சொல்லிட்டு யதீஸ்வர ஆளா இருந்தா அகரகா பண்ணணும். அதுல அவளுக்கு நாம வச்சுட்டு இருக்கோம். நமக்கு அதர்வைஸ் நித்திய கர்மாக்கள் இருக்கு. நித்திய கர்மாக்களை பண்ணாத போனால் நீங்க பிரத்யவாயம் வருங்கிறேன். ஆகையால் அந்த நாள் வேண்டாம். பிரதிபத்தை நீங்க படிச்சால் அது ஞாபகம் இருக்காது. பிரதிபத் பாட்டீலசிய வித்தியே வந்தாலும் அதனால அந்த பிரதிபத்தை நீங்க படிச்சா அது மனசுல நிக்காதுங்கிறதுக்காக நீங்க வாசிக்கிறதே ஆசிரமங்கள் பட்டு வாசிக்கின்ற எதையும் மனதில் நிக்காம ஏன் போகணுங்கிறதுக்காக சொல்லிருக்கானே தவிர, அதுவும் கிரகணாத்தியனத்துக்கு தப்பே தவிர தாரணாத்தியனத்துக்கு கிடையாது. அத்தியனம் ரெண்டு, ஆச்சாரியமுக்காக புதிதாக கற்றுக்கொள்வதற்கு கிரகணாத்தியனம்னு பேர். நாம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டே இருக்கோம். இது வந்து நீங்க பிரதம பிரதிபத்தை எல்லாம் பார்க்க முடியாது. பிரதிபத்தை அன்னைக்குதான் கடவுள் ஞாபகம் வரும். வேண்டாம்னு அன்னைக்குதான் மனசுல நன்னா ஓடும். அயல் என்ன, இவைகளுக்கெல்லாம் நம்ம வாசிச்சு புதுசாக வாசிக்கிறதுக்காக இல்லையே தவிர மற்றவர்களுக்கு. அதற்காக தான் சாந்தி பாடத்துல புதுசாக வாசிக்கிறவா இருப்பாங்கிறதுக்காக தான் இவைகளை லீவ் கொடுத்துருக்கேன். லீவ் இல்லாம 30 நாளும் வச்சுருந்தாங்க நான் ரெடி. அது சிலது என்ன, இந்த சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு பதில, அந்த சம்பிரதாயத்தை தாண்டப்படாதுன்னு சொன்னதுனால காரணம் இது. ஆனா சன்னியாசிகளா இருக்கிறவா அவளுக்கு தைனந்தினிக்குமாக எப்பொழுதும் பண்ணிக்கொண்டு தான் இருக்கு. ஆகையால் கர்மாவுக்கு எத்தனை நிமித்தம் இருக்கு, ஞானத்துக்கு நிமித்தம் இல்லை, காலமும் இல்லை. வித்யாயாக கால விசேஷாபாவ அநியத நிமித்தத்துவ கால சங்கோச அனுபவத்தி. இப்பதான் வாசிப்பேன், இப்பதான் வாசிக்க மாட்டேன் அப்படிங்கெல்லாம் கிடையாது. கர்மாவுக்கு அந்த சங்கோச்சம் உண்டு. இன்னைக்கு உபராதம் கிரகணம், அந்த கிரகணம் எப்ப ஸ்நானம் பண்ணணும், எப்ப மத்திய காலம், எப்ப தர்சனம் பண்ணணும், மறுபடியும் கிரகணம் எப்ப பண்றது, அதுக்கு உத்தரஸ்நானம் எப்படி பண்ணணும், இவைகள்லாம் அங்க கால நியமம் இந்த சமயம் இந்த இதுன்னு உண்டு, அப்படி எல்லாம் கிடையாதுன்னு எப்பவாதம் வச்சுக்கலாம். எத்து குருஹஸ்தேஷு, அதுக்கப்புறம் சொன்னாரு என்ன சார் நீங்க சன்னியாசிகளுக்கு தான் பிரம்ம வித்தியன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, குருஹஸ்தாளுக்குன்னா பிரம்ம வித்தியா நிறைய இருக்குன்னு மகாசாலஹா சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதான அங்கேயே அங்கே சார் இவைகள்லாம் சன்னியாசிகளா இருக்கா போல எனக்கு தெரியலையே. பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ சொன்ன பிரம்மதேவர் சன்னியாசியான்னு கேட்டார். அவர் தான் சரஸ்வதி மாதிரி அவரும் இருந்துட்டு இருக்க. இன்னும் நீங்க வேற சன்னியாசிங்கிற ஒத்தரையும் இந்த லிஸ்ட்லயே சன்னியாசி நாராயணம் பத்மபூவம் பதிட்டம் அப்படின்னு வரிசையா நான் பாக்குறேன். எல்லாரும் கிரகஸ்தாளா இருந்துட்டு இருக்கா, நீர் ஒரு சன்னியாசின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆனான்னு வேற கண்டுட்டு இருக்கோம். இங்க கிரகஸ்தாளுக்கு தானே ஞானம் வந்திருக்கு. யாக்ஞவல்கியரும் கிரகஸ்தர் தானே, மைத்ரேயமாவும் கிரகஸ்தர் தானே, அவளுக்கு தானே பிரம்ம ஞானம் வந்திருக்குன்னு சொல்றேன். நீங்களும் சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கல, கான்ட்ரடிக்ஷனா இருக்கே, புரியலையே. அப்படியா எத்து கிரகஸ்தேஷு பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருத்வாதி. பிரம்ம வித்யா சம்பிரதாயம் சதாசிவ சமாரம்பம் பகவத் பாத மத்தியமான் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த சம்பிரதாய பிரவர்த்தகாலா இருந்தவா முதல்ல இருந்து பார்த்தேனால் எல்லோரும் கிரகஸ்தாளா தானே இருக்கா. சம்பிரதாயம் ஏற்படுத்தி வைத்தவாளே கிரகஸ்தாளா இருக்குமையானால், இந்த வேதாந்தத்தை சொல்றவா எல்லோரும் கிரகஸ்தாளா இருப்பாரையானால், என வசிட்டர்னா ராமனுக்கு சொன்னார். வசிட்டர் கிரகஸ்தர் தானே, அதுல சந்தேகம் இல்லையே. கல்யாணத்துல வசிட்டர் வந்தது பாக்குறோம் இல்லையா, இப்ப விவகாரம் என்ன சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கல சார், வேதாந்தத்தை சொல்றவா எல்லோருமே கிரகஸ்தாள் தான் ரைட் வந்து விரும்பிக்கினி நீங்க சொல்றே. அப்ப சம்பிரதாய பிரவர்த்தகால் எல்லோரும் கிரகஸ்தாளா இருந்த போதிலும் கிரகஸ்தாளா இருக்கிறவா தான் வேதாந்தத்தை எல்லாம் சொல்லுறவா இருந்து சொல்லி கொடுக்கிறவாளா இருந்தாலும் பிரம்ம ஜானத்தை அடையணும் என்று இருக்கிறவனுக்கு உத்தம அதிகாரி யார் சார் அப்படின்னு போட்டேன்னா அது சன்னியாசியா தான் இருக்க முடியும். கிரகஸ்தாளுக்கு ஞானம் வந்திருக்கே சார், நான் இல்லையே நான் சொன்னேன் சன்னியாசி உத்தம அதிகாரிங்கிறத கிரகஸ்தனுக்கு ஞானம் வரப்படாதுன்னு கேது இருப்பான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவன் இப்படி இருக்கணும்னு சொன்னா, செகண்ட் ரேங்க் வந்தவன் பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன்னா நான் சொன்னேன், அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அப்ப என்னன்னா இந்த படிப்பு வருவதற்கா யாரு ரொம்ப சூட்டபிள் அப்படிங்கிறதுக்காக சன்னியாசின்னு சொன்னேனே தவிர கிரகஸ்தாளா இருக்கிறவருக்கு ஞானம் வராதுன்னு நான் சன்னியாசிக்கு ஞானம் வரும் அப்படின்னா கிரகஸ்தாளுக்கு ஞானம் வராது. இது வேதத்துக்கு அர்த்தப்படாது. எஸ் சோதனார்த்தா யா அர்த்தாதர்த்தா நச சோதனார்த்தா, அர்த்தத்துக்கு அர்த்தமா இருந்தது ஆர்த்திகமான அர்த்தம் தொக்கி நிக்கக்கூடியதான அர்த்தம் அது வேதத்துக்கு அர்த்தம் இல்லை. வேதத்துக்கு அர்த்தம் பண்றது ரொம்ப சிரமப்பட்டு போனது. அது வந்து நம்ம இப்படி இருக்குன்னா இட் ஃபாலோஸ் அப்படின்னு நீங்க சொல்றது பாத்தல, இந்த கதையெல்லாம் வேதத்துல வைக்கிறது விபேதி அல்பஸ்புதாத் வேதா அயம்மாம் பிரதமிஷன். பாதி படிச்சவன சாஸ்திரம் வாதிக்காம வேதத்துக்கு அர்த்தம் சொல்றான் பாருங்க, அவனை கண்டா வேதமே நடுங்கிறது. பாட்டுக்கு ஏதோ அர்த்தம் சொல்லிவிடுவான். இந்த வேதத்துக்கு அர்த்தம் பூர்வ மீமாம்சா நியாயங்கள்லாம் வச்சுட்டு பூர்வாபர சந்தர்ப்ப விரோதம் இல்லாமல் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆகையால் சன்னியாசிக்கு ஞானம் வருவதற்கு அதிகாரி சன்னியாசின்னு சொன்னதுனால கிரகஸ்தனுக்கு இல்லேன்னு கிடையாது. கிரகஸ்தனுக்கும் இருக்கு, சம்பிரதாய கட்டத்தொண்டலும் இருக்கு, கிரகஸ்தனையும் சன்னியாசிங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வரலாம். இப்ப கேட்டா பார்த்தால கர்மாக்களை பண்ணிட்டு அந்த ஈஸ்வரார்ப்பணமாக யார் கர்மாக்களை பண்ணிட்டு இருக்காளோ அவளையும் சன்னியாசின்னு வேற சொல்லியிருக்கேன். பகவத்கீதையில சொல்லப்படுது. அதாவது வந்து நன்னிகிரகர் நசாக்கிரயா அப்படின்னு கவுண சன்னியாசி ஆகியால் இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன பேர் இருந்தார், எல்லாருமே காஷாயம் காஸ்ட்லியா இருக்கேன்னு வெள்ள வெட்டி கட்டிட்டு இருக்க அவ்வளவுதான் சார். என்ன சன்னியாசிக்கு இருக்க வேண்டியதான லட்சணங்கள்லாம் இங்க இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக சன்னியாசம் வாங்கி கொள்ளவில்லையே தவிர, ஆமா அது எனக்கு அதிகாரம் அப்படி இல்லை. அப்ப என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளுடைய பிராரந்த கர்மால சந்திக்கு இருக்குங்கிறதுக்காக கிரகத்தாலா இருந்துட்டாளே தவிர, ஒரு ராகியா இருக்கிறவங்க எப்படி கேட்க அபிபிருந்தாவனே கஷ்டது சுடாலத்வம் சகிச்சதி நது நிர்விஷயம் மோட்சம் கதா திலபி கௌதம. ஒரு ராகி பாடுற மகாபாரதத்துல நான் பிருந்தாவனத்துல ஒரு நரியாகாவது பிறப்பதை வேதாந்த கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாரு. என்னையா அங்க என்ன விஷயம், அழகான கோபிகாசிரியர்களுக்கு அவளை பாக்குறது விட்டு இந்த வேதாந்த கிளாஸ்ல என்ன இருக்கலாம் பாபாதர் இப்படி வேற ஒரு ஸ்லோகம் வேற இருந்துட்டு இருக்கு. என்ன அந்த மனுஷனுக்கு மனசுல ஒரு ராகம்னு ஒண்ணு இருக்கணும், ஏன்னா அவர் என்னத்தான் இழுத்தாலும் இந்த பக்கம் வரவெடுக்க முடியாது. இதற்கு ஜன்மாந்தரத்துல பக்தி நடத்தும் பிரம்ம வித்யா சம்பிரதாய கருத்திருத்வாதி லிங்கம் கிரகஸ்தாளுக்கும் பிரம்ம வித்யா சம்பிரதாய கருத்திருத்வம் இருக்கு. கவுடபாதருக்கு முன்னால இருந்தா எல்லோரும் கிரகஸ்தாள் தான். பரிசுகா நாராயணன் மத்தபோம் வசிஷ்டம் சக்திஞ்சா தத்புத்திர பராசரஞ்சா வியாசம். அதுக்கப்புறம் சுகாச்சாரியன்னார், அவர் நீங்களும் எடுத்துக்க முடியாது நாங்களும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் உங்க ஆசிரமத்துன்னு சேரல எங்க ஆசிரமத்துன்னு சேரல, அவர் நடுவா இருக்கார். அவர் அத்தியாசிரமித்யம் பரமம் பரவாதம் ரிஷிசங்கஜுட்டம் அப்படின்னு ஸ்வேதாசோதரத்தை சொன்ன மாதிரி அவர் அத்தியாசிரமி சபவாழ்ந்த ஆசிரமஸ். அவர் கிரகஸ்தம்னு சொல்ல முடியல, அவர் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியல, எதின்னு சொல்ல முடியல. ஏ அனுபேதம் அபேத கிரத்தியம் அவர் உபேதன் உபநயனமே ஆகல, அப்பவே கிளம்பி போயிட்டார். அவர் என்ன ஆசிரமம்னு சொல்ல போறாரு நீங்க? அனுபேதம் அபேத கிரத்தியம் துவைபாயனோ விரகாதரா அதுஹா புத்திரேதி தன்மயதையா தரவோ வினேதோ. பிறந்தார் குழந்தை ஓடிட்டே இருக்க புத்திரான்னு பின்னால கேக்குறாரா? அப்ப அவரு நான் யாருன்னு கேள்வி கேட்காம கேட்கிற மரம் சொல்றதான் பதில். அப்ப என்ன அவருக்கு சர்வாத்ம பாவம் ஏற்பட்டு போயிடும். ஆகையால் அப்படி சொல்றாரு ஆகையால் சுக்கசுவாமியை நீங்க எந்த காட்டுகளையும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ஒரு 7000 வருஷங்கள் பின்னால்தான் கௌடபாதர் வந்தார். சுகசுவாமிக்கு பின்னால் அவ்வளவு டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிரியம் அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க வந்திருக்கா. ஆகையால் அதுக்கு முன்னால இருந்தா சம்பிரதாய கர்த்தால் எல்லோரும் யாரு? கிரகஸ்தார் தான். அப்படி இருந்தாலும் தன் மதல் லிங்கம் நியாயம் பாதிக்கும் உற்சாகத்தே என வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தா சந்யாச யோகா யதய சுத்த சத்வ அப்படின்னு இந்த உபனிடம் சொல்றது. உபனிஷத்துல ஒரு பொருள் சொல்லுமே ஆனால் அந்த பிரமாணத்துக்கு ஸ்ருதி என்று பெயர். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்கு மோட்சம் வருது, ஆகையால் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் அதிகாரி என்று சொல்றதுக்கு என்ன ஒரு அடையாளம் இது? நான் கிரகஸ்தன் எனக்கு மோட்சம் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க சார், அங்கே ஒரு கிரகஸ்தன் வந்திருக்கார் அவருக்கு மோட்சம் வந்திருக்கு சார் அப்படின்னு அது மாதிரி உங்களுக்கு வரலாம். தட் இஸ் எ ப்ரீசிடென்ட் அப்படின்னு காட்டுறதுக்கு லிங்கம்னு பேர். முதல் அதிகாரி யாரு? சன்னியாசி. அப்படின்னா மற்றவர்கள ஞானம் வராது நல்லே வாழும். நகி விதிஷதே நாபி தம பிரகாரையோ ஏகத்திர சத்பாவா சக்கியதே கர்த்தும். 1000 விதிகள் இருக்கட்டும், இருட்டும் வெளிச்சும் ஓரிடத்திலேயே இருக்கு என்று சொன்னோமேனால் அது இருக்க செய்யுமா? அது சுவாவம் அது. அதே விதமாக இந்த ஞானம் என்கிறதும் அகங்காரம் கர்மா என்கிறதும் ஒரு இடத்துல நிற்காது. கத்தும் சக்கியதே கிமுத லிங்கை கேவல இதுவே. ஆயால் வெறும் அடையாளங்கள் வச்சுட்டது பிரயோஜனம் இல்லை. ஆயால் இதுக்கு யார் இருக்கா? உத்தம அதிகாரி யாரு? சன்னியாசிக்கா அப்படின்னு உபரிடத்திலிருக்கு. ஏவம் புத்த சம்பந்த பிரயோஜனாய. அப்ப கிரகசாலுக்கெல்லாம் என்ன சார் அதிகாரம் எப்படி ஏது? இந்த உபரிடத்திலேயே கேட்கப்படாது, எல்லாம் தீர்மானம் பண்ணிருக்கோம். இங்கேயும் கிரகசாலுக்கும் அதிகாரம் உண்டுன்னு சொல்லியாச்சு. அதிகாரம் உண்டுங்கிறது எப்படி தெரியுது? சவுனகாதிகள்லாம் வாசிச்சிருக்கா, பிரம்மாவெல்லாம் பண்ணியிருக்கா. இருந்த போதிலும் உத்தமாதிகாரி என்று சொல்றதுங்கிறது ஸ்ருதியினுடைய அபிப்பிராயம் என்ன? சன்னியாசி. ஏவம் இப்படி புத்த சம்பந்த பிரயோஜனாய உபனிஷதா. இப்படி அதிகாரி சம்பந்தம் விஷயம் பிரயோஜனம் எனக்கூடியதான அனுபந்த சொன்னதான இந்த உபநிடத்துக்கு அல்பாட்சரம் கிரந்த விவரணம் ஆரம்பியது. சுருக்கமாக இதற்கு வியாக்கியானம் பண்ணுகிறேன். ஏன் அல்பாட்சரம் ரொம்ப பெருசா இருந்தா படிக்க மாட்டாளோ இல்லையோ? அக்ஷரங்கள் குறைச்சலா இருக்கிறதால விஷய காம்பீரியம் ஜாஸ்தி. இதுக்கு முன்னால நிறைய கிரந்தங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் தர்க்கத்துல, ஜாதாதிரி ஜாகதீசி இப்படி புத்தகங்கள்லாம் பார்த்தோம்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு 2000 பக்கம். இதை வாசிக்கிறதோ அல்ல தாரணை பண்றதோ ரொம்ப கஷ்டம் இருக்கு. அது போல பண்ணப்படாது. சுருக்கமா மூலத்துக்கு அர்த்தம் தெரியணும். நம்ம மூலத்தை மட்டும் நினைச்சுட்டா வயதான காலத்துல ஈஸ்டர்ல உட்கார்ந்து அப்படியே இதெல்லாம் கொண்ட கொண்ட மந்திரம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன, இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு மனநம் பண்றதுக்கு மனசுக்கு வரணும். அதுக்காக நீங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நான் 100 பக்கம் எழுதுறேன். நமக்கு படிக்கிறக்காகவே மறந்து போயிடுவாரு. அப்படி இருக்கப்படாது. அல்பாட்சரம் அதோட இல்ல, அதனுடைய அர்த்தங்கள் கம்பீரமாக இருக்கும்படி பண்ணணும். அப்படி அல்பாட்சரம் கிரந்த விவரணம் ஆரம்பியது. ஏ இமாம் பிரம்ம வித்யாம் உபயந்தி, அதற்கு உபனிஷத்து எனக்கூடியதான பொருளுக்கு அர்த்தம், பதத்துக்கு அர்த்தம். உபனிஷத்துங்கிற பதத்துல உபா அப்படின்னு ஒரு போஷம், ஒரு சிலபல், நீ அப்படின்னு ஒரு சிலபல், அதுக்கப்புறம் ஷத் அப்படின்னு ஒரு தாது. இந்த ஷத்துங்கிற ஒரு தாது இருக்கிறதுல அதுக்கு மூணு அர்த்தம் இருக்கு. விசரணம் டு டெஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு அர்த்தம், கதி டு மூவ் அப்படின்னு ஒரு அர்த்தம், விசரண கதி அவசாதம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த அவசாதம்னா டு லூசன் அப்படின்னு அர்த்தம். இப்படி மூணு அர்த்தங்கள், விசரணம் கதி அவசாதம். இதுல முதல் ரெண்டு சிலபல் சொன்ன உபா நீ அப்படின்னு, இவைகள் என்ன அர்த்தம்னா உபான்னா சமீபத்தில், எப்பொழுது நீங்க உபநிடத்தை ஆரம்பிக்கிறீங்களோ வெகு சீக்கிரமாகவே, நீன்னா நிச்சயமாக சந்தேகமே இல்லை, நிச்சயமாக சீக்கிரமாகவே உமக்கு இந்த பலன்களை கொடுக்கிறது. என்ன பலத்தை கொடுக்கிறது? விசரணம், விசரணம்னா டு லூசன் அர்த்தம் சொன்னேன். என்ன ஆகிறதுன்னு நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான கவலைகள்லாம் இருக்கு பத்தில, இப்படியாச்சோ அது அப்படியாச்சோ, காலம் ஒரே கவலைகள் சிக்கல் இருக்க. இந்த சிக்கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேதாந்தத்தை வாசிச்சா தெளிவா, வேதாந்தத்தை கேட்டதுனாலேயே புரிஞ்சதுனாலே நான் சொல்றேன், கேட்டதுனால என்ன இந்த கர்மாக்கள்லாம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்ன பண்றது, நம்ம என்ன பண்ணினாலும் முன்னுக்கு வரலையே. நானும் பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒரு 10 வருஷமா யாருக்கும் சீக்கிரம் நினைச்சது கிடையாது. பகவான் நாம சொல்லிட்டு இருக்கேன், பகவான் மேலும் மேல எனக்கு துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கார் சார். அவன் நம்மளை சோதிக்கிறார் சார், இப்படின்னு சொல்லிட்டு இருக்க பத்தில இந்த கேள்விக்கு எல்லாம் பதிலுக்கு வரும். அப்ப நீ பண்ணின உனக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஜென்மாந்திரத்துடைய பிராரத்தினால வந்துருக்கு. இப்ப நீ பண்ண வேண்டியது இதை பண்ணி கொண்டே ஆகிய அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மனசுக்கு ஒரு தைரியம். இந்த இன்னல்கள்லாம் வாழ்க்கையில வரக்கூடியதான இன்னல்கள்ல அந்த சிக்கல்லாம் இருக்க, அந்த சிக்கலானது கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் ஆறது, ஆகையால் அது விசாரணம். கதி இந்த உபநிடத்தை வாழ்ந்த வாழ்க்கை நேசினே சவேதாந்திரமணாத்மக்தம் யுதாது குரு சுஷ்ரூற்றையாலி பலம் லபே அப்படின்னு தினந்தோறும் யாரு வேதாந்தத்தை கேட்டுட்டு இருக்காளோ ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கிற காலத்துல அசீதி கிருத்ரம் 80 கிருத்ரம் பண்ண பிறகு தாந்திராயண விரதங்கள் பண்ணினா என்னமோ அத்தனை பலத்தினுடைய பிரயோஜனம் பண்ணும் கிருத்ரம் தாந்திராயணம். இந்த விரதங்கள்லாம் பிரதம எண்ணிக்கை ஒரு கபலம் அன்னத்தை சாப்பிடும், திதி எண்ணிக்கை அதே சைஸ்ல ரெண்டு கபலம், அதேதான் பௌர்ணமி எண்ணிக்கை 15 கபலம். நீங்க முதல் நாளே பீமசேந்து சாப்பிட்ட மாதிரி யானை தாழ அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன்னா 15 நாள் பயன் பிடிச்சுவிடும். அதனால முதல் நாள் ரொம்ப சின்னதா வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னன்னா சதுர்தசி அமாவாசைய பிரதம வரப்ப ரொம்ப பசிக்கும், ஏதோ ஒரு மீடியமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா சரீரத்துக்கு பாபம் போறதுக்காக இப்படி வழி, இந்த பாபத்துக்கு போறதுக்காக என்ன பிராயசித்தம்னு வச்சிருக்காளோ அப்படிப்பட்டதான பிராயசித்தங்கள் 80 கிருஷ்ணதாந்திராயண விரதங்கள் பண்ணினா என்ன பலமோ அத்தனை பலம் ஒவ்வொரு நாளும் நீங்க வேதாந்தத்தை கேட்கறதுனால வருவான். இந்த வேதாந்தத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு பலம் உண்டு, அவ்வளவு புண்ணியம் ஏற்படும். இதெல்லாம் என்ன ஆறுதுன்னு இவைகள்லாம் சேர்ந்து மரணானதான் இவனுக்கு பிரம்மலோகத்துக்கு வழிபடும். அதனால தான் கதின்னு சொல்லணும், விசாரண கதி. அதுக்கு பேர் என்ன அவசாதம். அவசாதம்னா என்ன? இந்த ஞானம் அஞ்ஞானம் இருக்கு, நம்ம எது வேணாலும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறோம். இந்த பொருள் வேணும், டிவி வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், கலர் டிவி வேணும், எதோ ஆசைப்படுறோம் இல்லையா? இந்த ஆசைப்படுறதுக்கு ஆசைக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம். அதனாலதான் ஆனந்தம் வருது என்றதான அறியாமை. வசுதா ஆனந்தம் அதனால வர்ற ஆனந்தம் உள்ளத்தான் இருக்கு. இது அறியாமையினால ஆசைப்படுகிறான், ஆசைப்பட்ட பிறகு அதை அடையணும்னு செயல்ல ஈடுபடுகிறான். அவித்யா காம கர்மா இந்த காம கர்மாக்களுக்கும் காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு மூல காரணம் அஜ்ஞானம் இருக்கா, அந்த அஜ்ஞானமும் இந்த ஞானத்தால போகிறது. ஆகையால் உபனிஷத்துன்னு என்ன, அறிவு, அறியாமையை போக்கக்கூடியதான அறிவு. அது அவசாதம்ங்கிற அர்த்தத்தினால வந்திருக்கு. பிரம்மலோகத்துக்கு போறது என்கிறது கதிங்கிற அர்த்தத்தினால வந்திருக்கு. சாம்சாரிகமான இன்னல்கள்லாம் போகிறது என்கிறது விசரணம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இப்படி விசரணம் என்ன, கதி என்ன, அவசாதம் என்ன என்கிற மூன்று அர்த்தங்களும் கொண்டதான சத்துங்கிற தாதுவானது நிச்சயமாக இந்த பலம் சீக்கிரமாக நமக்கு வர்றது என்கிற அர்த்தத்தை காட்டக்கூடியதாக உபனிஷத் சப்தம் இருக்கு. அப்படின்னு நான் சொல்ல இப்ப காட்சி வாக்கியம் பார்க்க புரியும். ஏ இமாம் பிரம்ம வித்யா உபயந்தி, யார் இந்த பிரம்ம வித்தியை அடைவார்களோ ஆத்மபாவேனா நானே இது என்று சத்தா பக்தி சுரஸ்வரா. உபனிஷத்து வாசிக்கிறப்ப ஒரு பர்சிவரன்ஸ் இருக்கணும், அதுல ஒரு சின்சரிட்டிய பர்பஸ் இருக்கணும். ஸ்ரத்தா பக்தி புரஸ்வரா சத்தா தேஷா, அவளுக்கு கர்ப்ப ஜன்ம ஜரா ரோகாதி அனர்த்த போகம் வினாசயதி. முதல்ல பரவி கர்ப்பவாசம், அதற்கு பிறகு ஜென்மா பரவி, அதற்கு பிறகு கழத்தனம், இந்த பிறகு அடுத்த கணமே ஜராந்து. நடுவில் வாசிக்க வேண்டாம் என்ன, நடுவில் நம்ம வாழ்க்கையை இதாக பண்ண வேண்டாம். ஜென்மானதுமே ஜரான்னு சொல்றீங்களே சார், அதான் உண்மைன்னு. என்ன பிறந்ததான் இவனுக்கு கட்டா தெரியும், அழுதுட்டே இருக்கான். அதுக்குள்ள இதை சிரிக்கிற போல இருக்கேன்னு தவிர, இந்த யவனம்ங்கிறது பத்தியில அதிசஞ்சலம் நேற்றுதான் வந்த அவங்களுக்கு அது கூட போயிடுதுன்னா எவனும் கூட கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்னாச்சுன்னா அடுத்துதான் ரிட்டையர் ஆகணும் 80 வயதாக என்ன போது. இத்தனை நாள் நடுவில் என்ஜாய் பண்ணதான் அவருக்கு ஒரு கஷணமா ஓடி போயிடுதுன்னு. அந்த ஜரா கிழத்தனம் வந்தவரு ஒவ்வொரு நாளும் போறது கட்டமா இருக்கு, உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. யார் பையன் கூட நான் போயிட்டு வரேன் சொல்லாம சொல்லாம போறாங்க, இதுல பெரிய தப்பா பண்ணிட்டார், இந்த பெரிய அவ்வளவு தப்பா காரியமா பண்ணிட்டார், என்ன யாரும் கவனிக்கிறது இல்ல வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி. அது அந்த கிழத்தனத்துல வரக்கூடிய அப்பதான் தெரியுமா, ரோகாதி அந்த வாழ்க்கையில இந்த ரோகங்கள் வர்றது பதில ஒன்னா வர மாட்டேங்குது, வரப்ப கிளஸ்டர் தான். அப்படி ரோகாதி அனர்த்த பூகம், இந்த அனர்த்த கூட்டம் இருக்கு, இதை நிசாதகதி, இதை போக்கக்கூடியது இந்த ஆத்ம ஜானம் ஒண்ணு தான். அதனால நிசாதகதி அவசாதகதி அது அர்த்தம் சொல்லுது இல்ல. பரம் வா பிரம்ம கமயதி, கமதாதுக்கு அது கதிங்கிற அர்த்தத்தை சொல்றார். பரம் வா பிரம்ம கமயதி, அப்புறம் அவித்யாதி சம்சார காரணம் அத்தியந்தம் அவசாதயதி. அவசாதேன்னு சொல்ற பார்த்தல அத அபி அவித்யாதி சம்சார காரணம், அவித்யா எக்ஸெட்ரா இந்த சம்சாரத்துக்கு காரணத்தை அத்தியந்தம் ரொம்ப அடியோட அவசாதயதி நாசம் பண்ணுகிறது, வினாசயதி. அப்படி சதுதாதுவுக்கு சொன்னதான மூன்று அர்த்தங்களும் இங்கே பொருந்துற காரணத்தினால் இது உபனிஷது. என்ன இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது, உபாத்னி பூர்வசிய, உபா என்றும் நீ என்றதான இரண்டு உபசர்க்கங்களுடன் கூடினதான சதேஹ சதுரதாதுவுக்கு ஏவமர்த்த ஸ்மரணாது, இப்படிப்பட்டதான ஒரு அர்த்தமானது பாணினி சொல்லியிருக்காரோ இல்லையோ. ஆகியால் உபனிஷத்துங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். இனிமேல பிரம்மா தேவானாம் பிரதம சப்பபூவா அப்படின்னு முதல் மந்திரத்துக்கு ரெகுலர் பாஷ்யம் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனா இருக்கு. மேல் பாஷ்யம்